நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை கோவிலிங்கம் நியூரோ கிளினிக்கின் நரம்பியல் மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர். சாந்தபிரபு அவர்கள் வலிப்பு நோய் அறிகுறிகளும் முதலுதவி முறைகளை பற்றியும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஊதா தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை கடைபிடிக்கிறோம். இந்த தினத்துல உங்களை நேயர்காணல் எடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
டாக்டர் சாந்தபிரபு, நியூரோலஜிஸ்ட், தஞ்சாவூர்ல இருக்கிறேன், மெடிக்கல் காலேஜ்ல பட்டக்கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஐயா, இப்ப இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஊதா தினம் அல்லது இந்த கை கால் வலிப்புக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு தினத்தை கடைபிடிக்கிறோம். இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவா இருக்குங்க ஐயா?
ஆக்சுவலி ஊதா தினம்ங்கிறது நம்ம சொல்றோம், பட் ஜெனரல் நேம் என்ன பாத்தீங்கன்னா பர்பிள் டே. இந்த பர்பிள் டே எதுக்கான பேர் வச்சாங்கன்னா, ஒரு சின்ன பெண், அவங்க பேர் வந்து கேசிடியா மேகன். அவங்க என்னன்னா, அவங்க வந்து ஆக்சுவலி கனடா நாட்டு பெண். அவங்க வந்து இந்த வலிப்பு நோயால பாதிக்கப்பட்டவங்க. அவங்க 2008 என்ன பண்றாங்கன்னா, இந்த நோயை பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு அவேர்னஸ், அதன் பிறகு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு பயம் இல்லாம இருக்கணும், அதுக்கான முறைகள் என்னென்ன இருக்கு, மருத்துவ முறைகள் அல்லது எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்றது பத்தி தெரிஞ்சு கொடுறதுக்காண்டி ஒரு பெருசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதுதான், ஒரு ஆர்கனைசேஷன். அதோடைய ஃபவுண்டர் தான் அந்த கேசிடியா மேகன். அந்த அவங்க வச்ச அந்த டே பேரு பர்பிள் டே. பர்பிள் டே ஏன் அந்த கலரை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா, அந்த கலர் வந்து இட் இஸ் இன்டர்நேஷனல் ஃபிளவர் ஆஃப் எபிலெப்சி. இந்த லாவெண்டர் பூனு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த பூவோட கலர் வந்து ஊதா கலர். அதனாலதான் அந்த ஊதா கலர் வந்து அவங்க இந்த டேக்கு கோல் பண்றாங்க. அவங்க இந்த பர்பிள் டேங்கிறத பேரை வச்சு அவங்க இது ஆரம்பிக்கிறாங்க 2008. அது ஓகேதான். இது வரைக்கும் நல்ல முறையா இந்த டே வருட வருடம் அதை வந்து ஒரு நம்ம ஒரு நியூரோலஜிஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, இது சம்பந்தமா வலிப்பு நோய் வரவங்களுக்கு ஒரு வழிமுறைகள், இந்த மாதிரி மருத்துவ முறைகள் இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி இருந்து பாதுகாத்துக் கொண்டு
கை கால் வலிப்பு கேள்விப்பட்டிருப்போம். கை கால் வலிப்பு அப்படின்னா என்ன? இது மனிதர்களுக்கு ஏன் ஏற்படுது? இதற்கான காரணங்கள் என்ன? இந்த கை கால் வலிப்புல வேற ஏதாவது வகைகள் எதுவும் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதன் வகைகள் பாத்தீங்கன்னா, ILA ஒரு இது இருக்கு, அமைப்பு இருக்கு, இன்டர்நேஷனல் லீக் அகைன்ஸ்ட் எபிலெப்சி. அந்த அமைப்புடைய 2017 வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை எப்படி பார்த்தீங்கன்னா, அது எப்படி வந்து ஒரு வலிப்பை பிரிக்கிறாங்கன்னா, ஃபோக்கல் சீசர், ஜெனரலைஸ்டு சீசர், அன்னோன் இட்டாலஜி. ஃபோக்கல்னால் எப்படினால் ஒரு வலிப்பு ஒரு கட்ட வரல மாதிரி ஆரம்பிச்சு, அப்போ அந்த கை ஃபுல்லாக பரவி, அப்போ அந்த கால் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஏதாவதுனா ஒன்று வலது பக்கம் இல்லை இடது பக்கம் கைகளை விட்டோம். இது பேர் ஃபோக்கல் சீசர். இதில் பார்த்தீங்கன்னா வித் இம்பேர்ட் அவேர்னஸ், வித்தவுட் இம்பேர்ட் அவேர்னஸ் இருக்கு. வித் இம்பேர்ட் அவேர்னஸ்னா நினைவாற்றல் போயிடும், வித்தவுட் இம்பேர்ட் அவேர்னஸ்னா நினைவாற்றல் இருக்கும், ஆனால் நினைவோட பக்கம் ஆனால் கை பற்றிக்கிட்டே இருக்கும். இதே வந்து ஒரு பக்கம் கை பற்றிக்கிட்டே இருக்கு ஆனால் நினைவும் போயிடும். இது வந்து ஃபோக்கல் அந்த வேரியண்டுடைய 2 டைப்ஸ். ஜென்ரலைஸ் பார்த்தீங்கன்னா, வலிப்பு வரும்போதே 2 கால் 2 கையுமே வெட்டும், கழுத்து ஒரு பக்கம் திரும்பி இருக்கும், பற்றிக்கிட்டே இருக்கும், சில பேர் கை கால் முறுக்கிக்கிட்டு போகணும், அந்த மாதிரி வகை இருக்கு. இன்னொன்று வந்து அன்டிடைன்மெண்ட்னா நமக்கு தெரியாது, வலிப்பு எந்த மாதிரி ஃபோக்கலாக வந்துச்சா ஜெனரலிஸ்டாக வந்துச்சாங்கிறது தெரியாது. வந்த பிறகு அவங்க நினைவு ஆற்றில் இறந்து திரும்ப நினைவு வந்த பிறகு சொல்லுவாங்க வலிப்பு வந்துச்சுன்னு. இந்த மாதிரி 3 கேட்டகரி, ஃபர்ஸ்ட் ஃபோக்கல், ஜென்ரலைஸ்டு, அந்த அன்டிடைன்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 3 இதை பிரிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமா நீ காரணம் பாத்தீங்கன்னா, முதல் ஸ்ட்ரக்சரல் லீசன்ஸ், மூளையில பாதிப்பு. ஒன்னு பிறப்பிலேயே மூளை வளர்ச்சியில வந்து எது குன்றி இருந்தால் அந்த மாதிரி வரலாம் வலிப்பு. இல்ல தலையில கட்டி கேன்சர் கட்ட மாதிரி கிளையோம் மாஸ் அந்த மாதிரி மெனிஜியோ மனசுலதான் வந்து சாதாரண கட்டி தான். அது வளர வளர போய் இந்த மூளையுடைய நியூரான்ஸ் அழுத்தும் போது அதனால வலிப்பு வரலாம். இன்னொன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹெட் இன்ஜுரி, உள்ள ரத்த கசிவு, அதனாலே வலிப்பு வரலாம். சில பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகி மூளையோட ரத்த குழாய் வெடிச்சு அதனால வர கசிவு, இந்த அக்யூட் ஸ்ட்ரோக், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், அதாவது அக்யூட் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், பெரிய பெரிய ரத்த குழாய் வெடிச்சும் வரலாம், ரத்த குழாய் அடைப்பாலையும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக்கு வரலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் எபிலெப்சி சீசர்ஸ் வரலாம். அதன் பிறகு பார்த்தோம்னா ஒரு மூளை காய்ச்சல் நம்ம சொல்லுவோம் மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து மூளையில் வந்து ஒரு கிருமி தாக்குதல் இருந்தாலும் அதனாலேயும் வலிப்பு வரலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பரம்பரைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மாக்கு இருந்து அதை வந்து கேரி அவுட் பண்ணலாம், அவங்க பிறக்கிற குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கு. சில சீசன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜுரம் அதிகமானாலும் வலிப்பு வரும். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கும். ஒரு குழந்தை பிறந்து 6 மாதம் கழித்து அப் டு 60 மாதம் அப்போ 5 வயது வரைக்கும் வலிப்பு வரும். ஜுரம் வந்தால் அதன் பிறகு வலிப்பு வரும். அது ஜென்ரலாகவே ஒரு 5 வயது பிறகு தானாகிறது சரி ஆகிவிடும். இந்த மாதிரி தான் கேட்டகரிக்கு இருக்குது.
ஐயா, இப்போ ஒருத்தருக்கு இந்த கை கால் வலிப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு தென்படக்கூடிய அறிகுறிகள் என்னங்க ஐயா?
தென்ப அறிகுறினா சில பேர் சொல்லுவாங்க அது எனக்கு வரது தெரியும் சார் அப்படிம்பாங்க. எப்படின்னா ஒரு மாதிரி மயக்கம் வரும், அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் அவங்க நமக்கு தெரியாது, அவங்க தானே உணர்ந்து கொள்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வயிறு வந்து உருட்டிக்கிட்டு மேலே வர மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை மரம் மரத்து வரும், சில பேர் கை காலத்து சோர்வாக இருக்கும். இது சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு வலிப்பு வரத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி இந்த மாதிரி வந்துச்சு சார் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்கன்னா நம்ம பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வலிப்பு வந்துடும். ஆரம்பிச்சிடும் போது கை வந்து அப்படியே வரலை போட்டு தலைவிட்டே இருப்பாங்க, அது மாதிரி உதட்ட போட்டு சப்பிட்டு இருப்பாங்க, கழுப்பு அப்புறம் அப்படியே திரும்பும், கண்ணு மூடி மேலே அப்படியே மறந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வலிப்பு வரப்போகுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இந்த வலிப்பு நோய் ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டறிவதற்கு நவீன பரிசோதனை முறைகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஜெனரல் யூஸ் இருக்கு, ரொம்ப விட காலங்களா இஇஜின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ், அதுல ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்னா வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம் எங்கே இருந்து மூளையில வந்து இந்த ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆகுது, அதாவது வலிப்புக்கான தூண்டுதல் எங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த நரம்புல, அந்த இடத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. பெட் ஸ்கேனு, ஸ்பிக் ஸ்கேனு, நம்ம நிறைய ஸ்கேன்ஸ் தான் வந்துருச்சு. அது எப்படின்னா வலிப்பு வரும்போது இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், அந்த இடத்த வச்சு அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த இடத்த போய் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சில வாகனம் இருக்குது ஆப்ரேஷன்ஸு, அந்த இடத்த மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி டார்கெட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா சுத்தமாகவே வலிப்பை நம்ம அப்படி வராமல் தடுத்துக் கொள்ளலாம்.
ஐயா, இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு ஒரு வலிப்பு நோய் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த வலிப்பு நோய் அதனுடைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
கண்டிப்பா தாய்க்கு இருந்துச்சுனால் பிறக்கப்போற குழந்தைக்கு இருக்கணுங்கிறது வந்து ஒண்ணு கட்டாயமா இல்லை. அந்த ஜீன்ல வந்து ஒருவேளை அந்த மாற்றங்கள் இருந்து மரபணு மாற்றங்கள் இருந்துச்சுனால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப இல்லை 1 லட்சத்தில் 1 அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து எத்தனை பேரும் இப்போ நாங்கள் பார்க்குறோம்ல, அம்மாவுக்கு இருந்து அவங்க நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்து நம்ம சரி பண்ணுறோம், அதன் பிறகு அவங்க குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, நல்ல பேர் வராங்க, அவங்க மருந்து வராங்க, அவங்க நல்ல பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பேர் குழந்தை பிறக்குது, அதெல்லாம் ஓகே தான். அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து பரம்பரை நோயெல்லாம் இல்லை, இந்த இதுக்கு அடுத்தடுத்து வரணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
ஐயா, ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு கை கால் வலிப்பு ஏற்பட்டாலே அருகில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்களுக்கு இரும்புல இருக்கக்கூடிய சாவி அல்லது இரும்பு உலோகத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரவாயில்ல எல்லா பகுதியிலும் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலுமே இந்த இரும்பு உலோகம் கையில கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு சரியான முறையாங்க ஐயா?
அது ஆக்சுவலி இப்ப நானும் சிறு வயதுல பாத்திருக்கேன், நம்ம ஊர் சைடுலாம் கொடுப்பாங்க, அது என்னமோ கொடுத்த உடனே அது நிக்கிற மாதிரி நமக்கு தோணும். பிறகு வந்து நான் அறிவியல் நிபுணராக வந்து நான் இந்த படிச்சு முடிச்ச பிறகு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்களோட ப்ரொஃபஸர்ஸ்லாம் நம்ம மூலமா பண்ணக்கூடாத வேலை என்னன்னா இரும்பெல்லாம் கொடுக்க கூடாது. ஒருவேளை இப்ப நீங்க நிக்கிறீங்க வச்சுக்கிறீங்க, உங்க பக்கத்துல வந்து உங்க நண்பரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ டக்குனு வலிப்பு வந்து கீழே விழுந்தால் நம்ம முதல் செய்ய வேண்டிய வேலை வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிளோ சேரோ அந்த முதல் சேவ் பண்ணணும். அவங்க பக்கத்துல இருக்கக்கூடாது, கையை வெட்டுற வரைக்கும் நம்ம விட்டுறணும். கையை சில பேர் கையை பிடிச்சி அமுக்குவாங்க, சில பேர் நம்ம துணி எடுத்து நாக்கு வச்சு அமுக்குவாங்க, வாய்க்குள்ள நாக்கி கடிக்க கூடாதுன்னு. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னால் அவங்களை சுற்றி உள்ள பொருட்களை கிளியர் பண்ணணும் முத. இரண்டாவது வந்து தலையை வந்து ஒரு லெஃப்ட் சைடு லேசாக சாய்ச்சி வைக்கணும். ஏன்னு கேட்டால் வலிப்பு வரும்போது உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரக்கும் தொண்டையில். அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது நமக்கு நார்மலாக போகிற ஆக்சிஜன் அந்த ப்ராப்பராக உள்ள ஆக்சிஜன் போகாததுனால பேஷண்ட்டுக்கு வந்து அந்த உமிழ்நீர் வந்து உங்களுக்கு முழுங்குவாங்க, ஆக்சிஜன் ப்ராப்பராக நடக்காததுனால டக்குன்னு ஒரு கார்டியாக அரெஸ்ட் மாதிரி வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு கழுத்தை மட்டும் லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் சாய்ச்சி வச்சிங்கன்னா அந்த உமிழ்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய் மூலயமா கீழே வடிஞ்சாலே நமக்கு இந்த தொண்டை கிளியர் ஆயிரும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சுவாசம் ப்ராப்பராக நடக்கும். மற்றபடி இந்த கைகால பிடிச்சி அமுக்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது பண்ணவா அதன் பிறகு நம்ம இதையும் ஃபர்ஸ்ட் எய்டு, அதன் பிறகு நேரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம்னா அவங்க கொடுக்குற அந்த ட்ரக்ஸை கொடுத்து நம்ம பேசினா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம்.
ஐயா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு வலிப்பு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும் பொழுது அவருடைய உடல் உறுப்புகள் எப்படி எல்லாம் பாதிப்படையுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பைக்கில் போறாங்க, ஒரு வலிப்பு வருது, கீழே விழுவும் போது ஹெட் இன்ஜுரி ஆகலாம், கைகள் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகலாம். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு குளத்துலையோ குளிக்கும் போது ஈவன் ஏன் குளத்துக்கு போனோம்ப, ஈவன் இப்போ பாத்ரூம் குளிக்கும் போது ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் இருக்கும், டக்குனு அங்கே வலிப்பு வரும்போது ஒத்துணி கீழே விழும் போது நேராக இப்போ தலை வந்து என்னாகும் பக்கெட்டில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த முடிக்கிறது அந்த பக்கெட்டில் உள்ள தண்ணியை வந்து பேசின வந்து எனக்கு கான்சியஸ் இருக்காது, மூக்கு போய் அதில் போடும் வாய் போடும் தண்ணி ஆட்டோமேட்டிக் வாயில் மூக்கில் ஏறும் போது நோருக்கு தண்ணி தேங்கி அதனால கார்டியாக அரசு வந்து இறந்து போவாங்க. அதே மாதிரி வயலில் நடந்து போகும்போது வலிப்பு வந்துச்சுன்னா அந்த நம்ம வாய்க்கால தண்ணி ஓடுது அதில் கொஞ்சம் சேருச்சா அந்த சேர்த்துல விழு மூஞ்சி விழும்போது அதில் மூக்கு வழியில் சீறி ஏறும் போது அந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ண தப்பு என்னன்னா அந்த கையை பிடிச்சி அமுக்குவோம் வலிப்பு வரும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கைகள் மடக்கி மடக்கி வெட்டி இழுக்கும் போது பட்டினி எலும்பு உடையலாம், தசை நார்கள் கிழிஞ்சு போகிறது வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள். நாக்கு கரிச்சுப்பாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆஃப் தி டங்கில் வந்து பைட் இருக்கும், அது ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா நாக்கு துண்டாகவும் போகிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு மெதுவான ஒரு மாரட்டு ஒரு எபிலெப்சி சீசஸ் இருந்துச்சுன்னா லேசாக கடி குழுவும் நாக்கில்.
ஐயா, இந்த வலிப்பு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வயது காரணங்கள் ஏதாவது இருக்குமாங்க ஐயா? இது வந்து ஒரு இத்தனை வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வரும், அல்லது வயது குறைவான வரவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வயது ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க ஐயா?
இது வந்து அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏஜ் லிமிட் இல்லைங்க. பிறந்த குழந்தைக்கு அன்றைக்கே வரலாம், அடுத்த நாளும் வரலாம், ஒரு மாதத்துல வரலாம், ஆறு மாதம் பிறகும் வரலாம், ஒரு வயசுலையும் வரலாம். அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்விட்ஸ்னாவே சிறு வயதுலாம் வரும், சில பேர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 18 வயசுல வரும், அது ஒரு வகைன்னா ஃபிட்ஸ். அது சில பேர் பார்த்தீங்கன்னா 60 வயசு பிறகு வரும், ஏஜ் ஆன பிறகு, அது லேட் ஆன்செட் சீசர். இந்த மாதிரி அதனுக்கு கூட ஒரு பிரிவுகள் இருக்கு. பட் இந்த வயசுல தான் வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது, கட் பாயிண்டா. இது வரைக்கும் வராமல் சொல்ல முடியாது, எந்த வயசு வேணாலும் வலிப்பு வரலாம், அதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை.
ஐயா, இன்னைக்கு நிறைய நவீன மருத்துவ முறைகள் நிறைய வந்துருச்சு, பெரும்பாலான நோய்களை இன்னைக்கு குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய மருந்துகள் வந்துருச்சு. இந்த வலிப்பு நோயை குணப்படுத்த முடியுமா? இதுக்கு இன்றைய மருத்துவ முறைகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு, அல்லது ஃபெனாடாயின், கார்பமசிபின், இது முதல் தலைமுறை மருந்துகள். அதன் பிறகு இரண்டாம் தலைமுறை மருந்துகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நியூ ட்ரக்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ வலிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மருந்தையும் எல்லா வலிப்பும் கேட்காது, என்னென்ன வலிப்பு இருக்கோ அதுக்கு சில மருந்து கேட்கும், சில மருந்து அந்த வலிப்பு அதிகப்படுத்தும். ஸோ நம்ம தெளிவாக பார்த்து கொடுக்குற ட்ரக்ஸு கரெக்டாக வேலை செய்யும். எதை பார்த்தா இப்போ நெருக்கி ஒரு 25 ட்ரக்ஸ் மேலே வந்துருச்சு, பெரண்டாயம், கார்பமசிபின், சோடியம் வால்பூரேட்டு, அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்துச்சு, ஐவால்பக் சோடியம், கிளாக்கோசாமேடு, ரிஃபைனமேடு, ரிகாபாலின், பிரபாசம், இந்த மாதிரி வந்து நிறைய எண்ணிக்கைகள் பேராம்பா, இந்த மாதிரி நிறைய ட்ரக் வந்துருச்சு. மருந்த பார்த்து ஒரு 50 வருஷம் படி ஃபிட்ஸுக்கு அது ஒரு பெரிய நோயாக இருந்துச்சுங்க, இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. சிறப்பான ப்ராப்பரான என்ன வகை வலிப்போ அதுக்குள்ள மருந்து மாத்திரை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக ஒரு 1.5-2 வருஷத்தில் மாத்திரை குறைச்சி நிறுத்தி அந்த நோயை சரி பண்ணிக்கலாம். இது மருந்து மாத்திரை இல்லை. ஒருவேளை சம் இது வலிப்பு இருக்கு, இந்த வலிப்பு அப்படின்னா இருக்கு. ஆனா எப்படின்னா நீங்க என்னதான் நம்ம வந்து ரெண்டு மருந்து கொடுத்து, மூணு மருந்து கொடுத்து, நாலு மருந்து கொடுத்து கண்ட்ரோல் ஆகலைனால் அதுக்கு நவீனம் நிறைய வந்துருச்சு சர்ஜரிஸ். சொன்னா உங்களோட ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பெட் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எந்த ஏரியாலேருந்து எந்த பகுதியிலேருந்து நமக்கு அந்த நியூரான்ஸ் வந்து ஹைப்பர் எக்ஸைட்டபிள் ஆகுது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த பகுதியை போய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் ரிமூவ் பண்றது. பத்து டைப் இருக்கு, அலிசனாக்டமி, ஹிப்போகாமிக்டமி, ஹெமிஸ்பிரெக்டமி, இந்த மாதிரி சப்ளைகள் ரிசெக்ஷன் இந்த மாதிரி நிறைய சர்ஜரி தான் வந்துருச்சு. அது மூலயமா பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து இந்த நோயால் தீர்வில்லை அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைக்கு இல்லை இப்போ மருத்துவ முறையில்.
ஐயா, இப்போ உண்மையிலேயே ஒருத்தரோட உடம்புல இந்த நரம்புகள் எலும்புகள் சராசரியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வலிப்பு வந்ததுக்கு பின்னாடி அந்த நரம்புகளில் எலும்புகளில் என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுதுங்க ஐயா?
எலும்புல ஒன்றும் மாற்றம் இல்லை. மூளையில் வந்து உங்கள் நியூரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான நியூரான்ஸ் இருக்குங்க. அந்த நியூரான்ஸுக்கும் மூலப்பொருள் இருக்கு. ஒரு நியூரான் ரெண்டு மூலப்பொருள் இருக்கும், ஒன்று குளுட்டமேட்டு, ஒன்று காபான. அந்த குளுட்டமேட் என்னன்னா வலிப்பு வரும் தன்மையை அதிகப்படுத்தும், காபா என்னன்னா வலிப்பு வரும் தன்மையை கட்டுப்படுத்தும். இதான் எக்ஸைடேட்டரி சப்ஸ்டன்ஸ், இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சம நிலையில் இருக்கும்போது யாருக்கும் வலிப்பு வராது. ஒன்று இதில் எக்ஸைடேட்டரி அந்த குளுட்டமேட் லெவல் அதிகமானாலும் சரி, அந்த இன்ஹிபிட்டரி காபா குறைஞ்சால் உங்களுக்கு மிஸ்மேட்ச் வரும். பெரிய ப்ரொபோஷனில் வந்து மிஸ்மேட்ச் வரும்போது அந்த நியூரான்ஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் எக்ஸைட்டபிள் செட்டுக்கு போகும். போகும்போது ஒரு நியூரான் இது பண்ணி சுற்று நியூரான்லாம் எல்லாமே அதே மாதிரி அதுவும் ஹைப்பர் எக்ஸைட்டபிள் ஆகி அங்கேருந்து ஒரு த்ரெஷோல்டு லெவல், அதாவது அந்த வலிப்புக்கான தன்மையை குறைக்கக்கூடிய லெவலில் வந்து மாற்றம் அடையும் போது அந்த லெவல் கூடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஒரு சப் நார்மலாக ஒரு அதிகமான ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நியூரான் ஒன்று 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 ஒன்றா அடுத்தடுத்து பரவி உங்களுக்கு வந்து வலது பக்கம் பரவுதுனால் ஆட்டோமேட்டிக்காக வலது பக்கம் உங்களுக்கு மூளை வந்து இடது பக்க கைகளை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும்போது டக்குன்னு ஆட்டோமேடியும் உங்களுக்கு இடது பக்க கைகளை வெட்ட ஆரம்பிச்சிடும். இதே வந்து இடது பக்க மூலையில வந்து இந்த மாற்றங்கள் வந்துச்சுன்னா வலது பக்க கைகளை முடிச்சு வெட்டும். இதே சில என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு பக்கம் அதனுடைய அந்த இது எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டி கூட போய் இது ரெண்டையும் சேர்க்கும் ஒரு பகுதி இருக்கு கார்பஸ் கலோசம்னு, அதன் வழியாக போய் அதனுடைய ஆப்போசிட் சைடில் போய் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நாலு கைகளையும் பிடிச்சி வெட்டுறது.
ஐயா, இன்றைக்கு நம்ம இந்த மார்ச் 26 ஊதா தினம் அல்லது இந்த கை கால் வலிப்பு தினத்தை கடைபிடிக்கிறோம். இன்றைய பொதுமக்களுக்கு இன்றைய தினத்துல தாங்கள் வழங்கக்கூடிய மருத்துவ ரீதியிலான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவுரை என்னங்கய்யா?
இப்ப இந்த நிகழ்வு வந்து யாருக்குன்னா வலிப்பு உள்ளவங்களுக்காக நம்ம சொல்ல போற ஒரு அறிவுரை. இதை வச்சு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வலிப்பு உள்ளவங்களுக்கு அவங்களும் இதை வந்து பரிமாறலாம். ஒரே ஒரு விஷயம்தான், எந்த இதாக இருந்தாலும் சரியாக டாக்டர் கொடுக்குற அந்த மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, ஒரு வேலை கூட விடக்கூடாது. திடீர்னு வெளியூர் வெளியூர் பயணம் போனோம் சார், அன்னைக்கு எடுத்துகிட்டு போகல மாத்திரை, அந்த மாதிரி பேச்சுக்கே இடமில்லை. காலை மாத்திரை இரவு மாத்திரைன்னா கரெக்டாக அந்த மாத்திரை கடை சாப்பிட சொல்லுங்க. இரண்டாவது என்னன்னா தூக்கம் நல்லா சரியாக இருக்கணும். ஒரு 9 படுக்கிறோமா, காலை 6 கிளம்பணும். நம்பர் 2. 3வது வந்து இந்த அதிகம் செல்போன் பார்க்கறது, வந்து பெரிய பெரிய உட்காந்துட்டு கண்ணை முடிச்சு டிவி பார்க்கறது, இந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம கல்யாணத்துக்கு போறோம், நம்ம திருவிழாக்கள் போறது, அதுக்கான நம்ம நம்ம இது பண்ண முடியாது. அந்த நிகழ்வுகளை கண்ணு முடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இது வந்து அவங்களுக்கு இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருந்தால் ரொம்ப அன்கண்ட்ரோல் தான், அதெல்லாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். சுகர் அதிகமானால் கூட நம்ம வலிப்பழம் வருது, நிறைய கேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், அதை பார்த்துக்கிறோன்னா முதல் காரணம் மருந்து மாத்திரையை சரியாக எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், வராமல் நோயை தடுத்துக்கிறங்க, நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். இதுதான் என்னுடைய அறிவுரை.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய இந்த ஊதா தினம் அல்லது கை கால் வலிப்பு விழிப்புணர்வு தினத்தில் கை கால் வலிப்பு அப்படின்னா என்ன, இது என்னென்ன காரணங்களுக்காகலாம் வரும், இதனுடைய பரிசோதனை முறைகள் என்னென்ன, இதை பாதிப்படைஞ்சதுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கறத குறித்தும், அதுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கறது குறித்தும் மிகச்சிறப்பாக மிக தெளிவான ஒரு கருத்துரையை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க.
நேர்களே, இதுவரை டாக்டர் ஆர் சாந்தபிரபு அவர்கள் வலிப்பு நோய் அறிகுறிகளும் முதலுதவி முறைகள் குறித்தும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கியதற்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.